நமஸ்காரம். நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், அனைவரும் பெருமைப்படும்படி நடந்து கொள்ள வேண்டும், முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும், இதெல்லாம் அடிக்கடி பேசப்படுகின்றன. இந்த வேளையில் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் அப்படின்னால் எதை குறிக்கும்? தமிழ்நாட்டில் வாழ்பவர்களுக்கு ஒற்றுமை கிடையாது, இது ஒரு சாரார் சொல்லலாம். பாரதத்திலேயே ஒற்றுமை கிடையாது, இது சிலர் கருத்து. ஹிந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள், இது ஒரு கருத்து. சீவைஷ்ணவர்களா ஒற்றுமையே கிடையாதே, அது ஒரு கருத்து. இதே போல அந்தந்த வட்டத்துக்குள் ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லைன்னு சொல்லிக் கொடுக்கிறோம். அதே மாதிரி சப்போர்ட்டும் இல்லை. நாம் ஒரு செயலை எடுத்துக்கொண்டால் அதுக்கு நம்ம கூட இருக்கிறவர்களே சப்போர்ட் பண்ண மாட்டார்கள், ஆறு கூட நிற்க மாட்டார்கள், அதனால நம்பி இறங்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி பேசும்போது எந்த குழுவோட நம்மளை அடையாளம் கண்டுகொள்கிறோம் அதை வைத்துக் கொண்டுதான் நம்ம பிரிச்சுக்கிறோம். பிராமணர்களுக்குள் எப்பவுமே ஒத்துமை கிடையாது, எல்லாம் சுயநலவாதிகள், இதுவும் அப்படி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். இதிலெல்லாம் என்ன ஆச்சரியம்னால், ஹிந்துக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு பேசினாலோ, சைவர்களுக்குள் வைணவர்களுக்குள் அவரவர்களுக்குள் ஒற்றுமை இல்லைன்னு பேசினாலோ, அதெல்லாம் தப்பாக கருதப்படுகிறது. ஆனால் தமிழன், தமிழ்நாடு அப்படிங்கிறத பத்தி எப்ப பிரிச்சு பேசினாலும் அது சரியாக கருதப்படுகிறது. அது எதனாலே? தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்று ரொம்ப நாளா சொல்றோம், உண்மை, அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். எப்படி ஹிந்துன்னு தனியா பிரிச்சு பேசி நம்ம ஒற்றுமைன்னு சொல்லக்கூடாதோ, எப்படி வைணவன் சைவன் பிரிச்சு பேசக்கூடாதோ, அதே போல தமிழன்னு மட்டும் பிரிச்சு பேசலாமா? அதுவும் கூடாது. அப்ப இன்னொருத்தர் கன்னடிகர்னு சொல்லுவார், இன்னொருத்தர் ஆந்திர பிரதேசத்தர்னு சொல்லுவார், அப்ப அவரவர் தான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும்னு சொல்லுவார். ஆளாளுக்கு தலை நிமிர்ந்தாலே சண்டை தான் மிஞ்சும், அதனால அதுவும் சொல்ல வேண்டாமே. அப்ப இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கலாம், அதனால ஒன்றும் குறையில்லை, யாரோடையும் சண்டை வரப்போறது இல்லை. அந்தந்த நாடு அழகா வரையறுக்கப்பட்டுள்ளது. அதனாலே இப்ப நான் சொல்ல வந்தது, எந்த ஒரு தனி குழுவோடையும், அது தமிழ்னு இருக்கட்டும், ஆந்திரன்னு இருக்கட்டும், கன்னடிகம்னு இருக்கட்டும், அதில் ஒரு வேகத்தோட ஆமாம் இதை சேர்ந்தவன் அப்படிங்கிற வேகம் வேண்டாம். இது நான் சொல்லும்போது என்ன தோணும்னால், இது என்ன இவர் இப்படி பேசுறாரே, அந்த வேகம் இருக்க வேண்டாமோ என்று தோணும். இது எல்லாத்த விட நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்மா என்ற வேகம் இருக்கட்டும், அந்த குழுவோட நம்மளை அடையாளம் கண்டுகொள்வோம். ஆனா அதைத்தான் பண்ண மாட்டேங்கிறோம். நான் ஆத்மான்னு சொல்லிவிட்டால் அப்புறம் இந்த எல்லா வட்டங்களையும் தாண்டி மேலப்படப்போறோம். யாரும் நம்மளை குற்றம் குறை சொல்ல முடியாது, எல்லாருக்குள்ளேயுமே ஒற்றுமை வந்துவிடும். அதை சொல்றதை விட்டுட்டு வேற எதை பத்தி பேசினாலும், அது மொழியை பற்றியோ இனத்தை பற்றியோ நாம் சார்ந்திருக்கும் மதத்தை பற்றியோ ஊரை பற்றியோ எதை சொல்லிக் கொண்டாலும், அப்போ அது ஒரு தனி வட்டம் போடுறதா தானே அர்த்தம். அப்ப இதெல்லாத்தையும் தாண்டி இருக்கணும்னால் ஆத்மான்னு இருக்கணும். அப்ப தமிழன்கிற உணர்வே கூடாதானால் கண்டிப்பா வேணும். ஆனால் அந்த உணர்வாலே மற்ற யாரோடையும் சண்டை கூடாது. அந்த உணர்வோடு தமிழ் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். தமிழ் பாடல்கள், தமிழ் இலக்கியம், தமிழில் சொல்லப்பட்டிருக்கிற அழகான குடும்ப கருத்துகள் இதெல்லாம் எத்தனையோ. அப்ப அவற்றை படித்து அதன்படிக்கு வாழ்வதுதான். அதே மாதிரி இந்து தர்மத்தின் கோட்பாடுகளை படித்து அதன்படி வாழ்வதுதான் நாம் அந்த மதத்துக்கோ அந்த மொழிக்கோ அந்த நாட்டுக்கோ எதற்கும் செய்யக்கூடிய தொண்டு. இப்ப நாம் எல்லாரும் ஒருத்தரை சேர்ந்திருக்கிறவர், பகவானை சேர்ந்திருக்கிறவா, அதுக்குன்னு ஆர் பகவானை சேராதவர்கள், எல்லாரும் சேர்ந்திருக்கிறவா தான். ஆனா ஒரு சிலர் சேர்ந்திருப்பதை இசைகிறோம், ஒரு சிலர் சேர்ந்திருப்பதை ஒத்துக்கொள்வதில்லை. அப்ப அவர்களோட பழகலாமா கூடாதா? யாரா இருந்தாலும் அவர்களுக்குள் பிரம்மம் இருக்கிறார், கீழே ஒரு நாள் சொல்லியிருக்கேன். அதனால கண்டிப்பா நம்ம பகவத் விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அது நமக்கு நல்லது, அவர்களுக்கும் பெருமை சேர்க்கும். அதனால் இனிமே ஒற்றுமைன்னு நாம பேசும்போது ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கொண்டு அதுல ஒற்றுமை இருக்கான்னு பார்த்தால் அப்படி வந்து விடாது. பெரிய வட்டத்துலதான் ஒற்றுமை வரும். எப்போது நாம் ஒற்றுமையை காட்போம்? ஏதானும் வெளியிலிருந்து ஒரு ஆக்கிரமிப்பு வந்ததுனால் நாம் எல்லாம் ஒற்றுமையை வெளிப்படுத்துவோம் அப்படின்னு நினைச்சுடுவோம். அது ரொம்ப டெம்பரரியா இருக்கும் இல்லையா? இப்போ எல்லா ஸ்டேட்ஸும் சண்டை போட்டுக்கும், ஆனால் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் த்ரெட் இருந்ததுன்னா ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்று கூடி நடும். இது பொதுவாக நம்ம பாரதத்திலே பேசுவோம். அது சரிதான், நியாயம்தான். ஆனால் அது இல்லாமலே கூட இந்தியன்கிற உணர்வு, ஆத்மாங்கிற உணர்வு நிச்சயமா இருக்கலாம். அது எப்போ வரும்? அந்த ஒற்றுமை உணர்வு எப்போ வரும்? ரெண்டு மூணு வகுப்பை சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி ஒரு பெரிய இலக்குக்காக பாடுபட்டால் அப்ப அந்த ஒற்றுமை வந்துவிடும். அத பண்றோமா? அதாவது இப்ப கிறிஸ்தவர்கள், முகமதியர்கள், ஹிந்துக்கள், இவர்கள் மூணு பேரும் கூடி ஏதாவது நம்ம பாரத தேசத்துக்காக ஒரு முக்கியமான பணி செய்கிறோமா? ஒரு கிராமத்திலே இருக்கிற மூவரும் கூடி ஒரு பணி எடுத்து செய்கிறார்களா? சைவர்களோ வைணவர்களோ இந்த ரெண்டு பேரும் கூடி ஒரு பொதுவான இலக்கை நோக்கி ஏதானும் உழைக்கிறார்களா? அந்த மாதிரிலாம் வந்ததுன்னு வச்சுங்கோ, அப்ப தானே ஒற்றுமை வரும். எப்பவுமே எந்த வட்டமோ ரெண்டு மூணு வட்டங்கள்ல இருக்கிறவர்கள் கூடி அந்த தனி வட்டத்தை காட்டிலும் மூன்று வட்டங்களுக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இலக்குக்காக முன்னேறி உழைத்தோம்னால் கண்டிப்பா அந்த வட்டங்கள் பிரியாது, தானே அதற்கு ஒற்றுமை வந்துவிடும். அதை நாம ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். அதனால இன்னென்ன மாதிரி வகுப்பு கூடாது, ஆனா இன்னென்ன மாதிரி நான் சொல்லிக்கலாம் அப்படின்னு முதல்ல பிரிக்கவே கூடாது. அது மொழியா இருக்கட்டும், மாநிலமா இருக்கட்டும், எதையும் சொல்லிக்க வேண்டாம். சொல்லிப்போம், அவரவர்கள் இடத்துக்குள் அவர்கள் வீட்டுக்குள் சொல்லிக்கொள்வோம். ஆனா அதை தாண்டி பொது இடத்துக்குன்னு வந்து விட்டால் அப்ப பொது இலக்கு தான் இருக்க வேண்டும். அது இருந்தால் கண்டிப்பா நாம தேடிட்டு இருக்கிற அந்த ஒற்றுமை வளரும்.